மிஷேல் அவர்களை ஆங்கிலத்தில் வரவேற்ற பொழுது அவரது பதில் எம்மை ஆச்சரியப்படுத்தியது.
ஹலோ, வணக்கம்.
அழகிய தமிழில் வணக்கம் கூறிய மிஷேலிடம், அகதிகள் பற்றிய உங்களுடைய கொள்கையானது லிபரல் கட்சியினுடைய அகதிகள் பற்றிய கொள்கையுடன் எவ்வாறு வேறுபடுகின்றது என்ற கேள்வியை முதலில் முன்வைத்தேன்.
Well, for a start, we don't want to see people smugglers put back in business.
முதலில் எமக்கு ஆட்கடத்தல்காரர்கள் மீண்டும் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபடுவதை விரும்பவில்லை. அத்தோடு நாங்கள் நாட்டுக்கு வெளியில் பரிசீலிப்பது மற்றும் மீள்குடியேற்ற நடவடிக்கையும் தொடர்ச்சியாக நடைமுறையில் இருப்பதை விரும்புகின்றோம். அத்தோடு நாங்கள் இதனை பிராந்திய அடிப்படையில் நோக்க விரும்புகிறோம். எமது பிரதிநிதிகள் UNHCRுடன் இணைந்து பிற நாட்டில் குடியமர்த்தும் நடவடிக்கையில் ஈடுபடுவதை உறுதிப்படுத்த விரும்புகின்றோம். இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், UNHCRுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது மட்டுமல்ல நிதி உதவியும் தேவைப்படுகின்றது. எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் $400 மில்லியன்களை வருகின்ற 3 வருடங்களுக்குள் வழங்க இருக்கின்றோம். இரண்டாவதாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், மக்களை தொடர்ச்சியாக தடுப்பு முகாம்களில் வைத்திருக்க முடியாது. இப்போது ஆஃப் ஷோ ப்ரோசஸிங் முறையில் தடுப்பு முகாமில் இருப்பவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கும் வர முடியாது, அத்தோடு வேறு நாடுகளுக்கும் குடியமர்த்த முடியாத நிலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் முன்னைய நிலையிலும் பார்க்க நல்ல நிலையில் இருந்தாலும் இவர்களை ஒரு நிலையற்ற நிலையில் விட்டுவிட முடியாது. இவர்கள் மனிதாபிமான அடிப்படையில் நோக்கப்பட வேண்டியவர்கள். இன்னும் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உள்வாங்கப்படும் அகதிகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக அதிகரிக்க இருக்கின்றோம். அதாவது ஒவ்வொரு ஆண்டுக்கும் மனிதாபிமான அடிப்படையில் குடியேறுவோரின் எண்ணிக்கையை 27,000 உயர்த்த இருக்கின்றோம். எமது அரசாங்கத்திற்கும் தற்போதைய அரசாங்கத்திற்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்னவென்றால், தற்போதைய அரசாங்கம் மீள்குடியேற்றத்தினை திறம்பட மேற்கொள்ள முடியாது என்ற மாதிரியான நிலைப்பாட்டை காட்டியுள்ளது. உதாரணமாக, கடந்த வருடம் ஆஸ்திரேலியாவுக்கு 12,000 சிரியன் புகலிட கோரிக்கையாளர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறிய போதிலும், கடந்த 9 மாதங்களில் 300 பேர் மட்டுமே மீள்குடியேற்றப்பட்டுள்ளனர். ஆனால் கனடாவில் 20,000 பேர் வரை மீள்குடியேறியுள்ளனர். எனவே முதலில் நாம் முறையான மீள்குடியேற்ற திட்டம் திறமையான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவோம். இரண்டாவதாக, அகதிகளின் மீள்குடியேற்ற எண்ணிக்கை இரட்டிப்பாக அதிகரிக்க உள்ளோம். மூன்றாவதாக, நாங்கள் அகதிகளுக்கான ஐநா உயர் ஆணையாளருடன் இணைந்து புகலிட கோரிக்கையாளர்களை மனிதாபிமான அடிப்படையில் பரிசீலிக்க உள்ளோம். என்னை பொறுத்தவரை இந்த அரசாங்கம் பெரிதாக கதைக்கின்றது, படகுகள் வருவதை நிறுத்திவிட்டோம் என்று. ஆனால் உண்மையாக பார்த்தால் இந்த மாற்றங்கள் முதலிலேயே ஆரம்பித்துவிட்டன. 3 வருடங்களுக்கு முன் எமது அரசாங்கம் இந்த கொள்கையை கொண்டு வந்துவிட்டது. தற்போதைய அரசாங்கம் புகலிட கோரிக்கைகளை வேற்று நாடு ஒன்றில் வைத்து பரிசீலிப்பதற்கு உரிய உடன்படிக்கை இல்லாமையால் கம்போடியாவுடனான மீள்குடியேற்ற திட்டத்திற்கு பெருந்தொகை பணம் செலவிட்ட போதிலும் 3 பேர் மட்டுமே குடியமர்த்தப்பட்டுள்ளார்கள். இதனூடாக இந்த அரசாங்கம் நீண்டகால மீள்குடியேற்ற திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதை விட்டு அதை பற்றி கதைப்பதிலேயே முனைப்பை காட்டியுள்ளது என்பதை அறிய முடிகின்றது.
We want to double our refugee intake to settle 27,000 humanitarian migrants every year.
உள்வாங்கப்படும் அகதிகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கி, அதாவது 27,000 பேரை ஒரு வருடத்திற்கு எடுக்கப் போவதாக கூறியிருக்கின்றீர்கள். ஆனால் கிரீன் கட்சியோ 50,000 பேரை ஒரு வருடத்திற்கு உள்வாங்க வேண்டும் என்று கூறுகின்றது. இந்த நிலையில் கிரீன் கட்சியை நீங்கள் எப்படி திருப்திப்படுத்தப்
போகின்றீர்கள்?
நல்லது, கிரீன் கட்சி பெரும் எண்ணிக்கையாக இதனை கூறிக்கொள்ளலாம். ஆனால் முதலில் அவர்கள் இதற்கான நிதியை எவ்வாறு பெற்றுக்கொள்வார்கள் என்று கூற வேண்டும். இரண்டாவதாக, இது நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்றாகும். ஆஸ்திரேலியா தாராளமான மனப்பான்மை கொண்ட நாடு என நம்புகின்றேன். நிச்சயமாக ஆட்சிக்கு வர முடியாத ஒரு கட்சி இப்படியான வாக்குமூலங்களை வழங்கலாம். ஆனால் நேயர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் நடைமுறைக்கு சாத்தியமானது என்னவென்று. எதிர்காலத்தில் மனிதாபிமான அடிப்படையில் குடிவருவோரின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய திறன் உள்ளது. அதிகரிப்பது மட்டுமல்ல, குடிவரவு கொள்கையையும் பரிசீலித்து ஆஸ்திரேலியாவால் என்ன செய்ய முடியும் என்பதனை தீர்மானிக்க வேண்டும். ஒரு காலத்தில் குடிவரவு அமைச்சர் படகுகளின் வருகையை பற்றி மட்டும் கதைக்கவில்லை, பல் கலாச்சாரத்தின் முக்கியத்துவம் பற்றியும் மீள்குடியேற்றத்தின் முக்கியத்துவம் பற்றியும் கதைத்தார்கள். நான் இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த மீள்குடியேற்றவாதிகள் எமது நாட்டுக்கு செய்த பங்களிப்பையும் தொடர்ந்து செய்யப்போகும் பங்களிப்பை பற்றியும் கருத்தில் கொள்ள
விரும்புகின்றேன்.
அடுத்து, மெடிக்கேர் பல்க் பில்லிங் பற்றிய உங்களின் அறிவிப்புக்கு நீங்கள் தவறான முறையில் நிதியை கையாள முனைவதாக லிபரல் கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. அது பற்றிய உங்கள் கருத்து என்னவென்று கேட்டபொழுது,
This is a government who spent around about a year prosecuting the case for having a GP tax. And then they changed health ministers.
தற்போதைய அரசாங்கம் ஜிபி டாக்ஸை நிறுத்தியதோடு ஹெல்த் மினிஸ்டரையும் மாற்றினார்கள். இப்போது மீண்டும் ஜிபி டாக்ஸை நடைமுறைக்கு கொண்டுவர பார்க்கின்றார்கள். அத்தோடு இந்த அரசாங்கம் மெடிக்கேர் ரிபேட்டை தற்காலிகமாக நிறுத்தியதோடு அதனை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள். இதன் விளைவாக பரிசோதனைகளுக்கும் ஸ்கேனுக்கும் பணத்தை செலவிட வேண்டியுள்ளது. ஏஎம்ஏ மற்றும் வைத்தியர் சங்கம் பொதுவாக அரசாங்க நடவடிக்கையில் தலையிடாதவர்கள். குறிப்பிட்ட இந்த நடவடிக்கைக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளார்கள். இந்த அரசாங்கத்தின் அடுத்த நடவடிக்கை என்னவென்றால் மெடிக்கேர் பேமெண்ட் சிஸ்டத்தையும் தனியார் மயப்படுத்த இருக்கின்றார்கள். இதனால் உள்நாட்டு வேலை இழக்கப்படுவது மட்டுமல்லாது தனியார் மருத்துவ தகவல்கள் வெளிநாட்டில் நிர்வகிக்கப்பட போகின்றது. நீங்கள் கூறியபடி பல்க் பில்லிங் பற்றி சொல்வதானால், நாங்கள் ஒரு மெடிக்கேர் உத்தரவாதம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவோம். அதனூடாக ஜிபி வரியையும் ஒழிக்க முடியும். அத்தோடு பிரிஸ்கிரிப்ஷன் செலவில் வரும் அதிகரிப்பை அதிகூடிய அளவு $5 இல்லாமல் செய்வோம். இதனூடாக ஒரு சராசரி குடும்பம், அதாவது 2 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட $400 சேமிப்பாக பெற்றுக் கொடுக்க முடியும். அத்துடன் நாங்கள் ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வருவோம், அதாவது மெடிக்கேர் பொதுமக்கள் சேவையாக இருக்க வேண்டும் என்று. அரசாங்கம் இப்போது நடைமுறைப்படுத்தியிருக்கும் தற்காலிக தடையால் வைத்தியர்கள் கட்டணம் அறவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இது தொடர்ந்தால் அமெரிக்காவை போல் கடன் அட்டைகளுடன் தான் நாங்கள் வைத்தியசாலைக்கும் ஜிபியையும் சந்திக்க
நேரிடும்.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. கிரீன்வே பாராளுமன்ற உறுப்பினரும் சிறு வியாபாரம், குடியுரிமை மற்றும் பல் கலாசார அலுவல்களுக்கான எதிர்க்கட்சியின் பேச்சாளராகவும் உள்ள மிஷேல் ரோலட் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் கோன்ஸ்கி திட்டத்தை முற்றுமுழுதாக அமுல்படுத்துவீர்களா என்ற கேள்வியை அடுத்து கேட்டபொழுது,
Our commitment is to implement Gonski in full.
கோன்ஸ்கியை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதுதான் நமது திட்டமாக உள்ளது. தேவைகளை அடிப்படையாக கொண்ட திட்டம். ஒவ்வொரு மாணவரும் தனக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த பாடசாலையை படிக்கின்றார்கள், எங்கு வசிக்கின்றார்கள் என்ற பாரபட்சமின்றி இந்த சேவை பெற்றுக்கொள்ளலாம். இத்திட்டத்தை பற்றி சிறிது சொல்வதானால், உதாரணமாக தூர பிரதேசங்களில் உள்ள ஆசிரியர்களுக்கு மேலதிக வளங்களை வழங்கக்கூடியதாக வகை செய்யப்படும். இதனூடாக ஒரு சிறந்த பாடத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்த முடியும். அதேவேளை டேர்ன்புல் அரசாங்கம் வருகின்ற 10 வருடங்களில் $220 மில்லியன் கிரீன்வே பாடசாலைகளில் இருந்து வெட்ட உள்ளது. அதாவது ஒரு பாடசாலை சராசரி $3 மில்லியன் இழக்க உள்ளது. இதனால் பல கற்றல் நடவடிக்கைகள் இல்லாமல் போகும். அதேவேளை திறமையான மாணவர்களின் ஆற்றலும் கட்டுப்படுத்தப்பட
போகின்றது.
இந்த தேர்தலில் பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று உங்களால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை தோன்றுமானால், கிரீன் கட்சியுடனோ அல்லது மற்றைய சிறிய கட்சிகளுடனோ இணைந்து ஒரு கூட்டாட்சியை நீங்கள் அமைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா என்ற கேள்வியை கேட்டதற்கு,
Look, we are in this election to win it.
வெல்வதற்காகவே நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றோம். அத்தோடு தெளிவாக கூறுகின்றோம், எமது கட்சி ஒருபோதும் சிறுபான்மை அரசாங்கத்தை உருவாக்க விரும்பவில்லை. கடந்த 2010 மற்றும் 2013 ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட அனுபவங்களின் ஊடாக எமது கட்சி எந்த ஒரு கட்சியுடனும் இணைந்து சிறுபான்மை அரசாங்கத்தை அமைக்கப் போவதில்லை என்று கூற
விரும்புகின்றேன்.
இந்த தேர்தலில் லேபர், லிபரல் ஆகிய 2 கட்சிகளுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கொள்கைகளையே முன்வைத்திருக்கின்றன. அப்படி இருக்கையில் மக்கள் ஏன் லேபர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறுவீர்களா என்ற கேள்வியை கேட்டதற்கு,
And there is a stark contrast between what Labor is taking to this election and what the Liberals have done over the last 3 years.
மக்கள் முதலில் லேபருடைய திட்டத்தையும் லிபரல் அரசாங்கம் கடந்த 3 வருடங்களாக என்ன செய்தார்கள் என்பதையும் ஒப்பிடு செய்து பார்க்க வேண்டும். ஆஸ்திரேலியாவின் சம்பள உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டு காணப்படுகிறது. மக்கள் இதைத்தான் கடந்த 3 வருடங்களாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் கடுமையாக வேலை செய்கின்றார்கள், ஆனால் அதற்கேற்றாப்போல் சம்பளம் கிடைப்பதில்லை என்று. உதாரணமாக வேலைக்கு செல்லும் பெண்கள் பிள்ளைகளை பராமரிக்கும் இடத்திற்கு செலவிட்டு மீதமாக கிட்டத்தட்ட $100 மட்டுமே வீட்டுக்கு எடுத்துச் செல்கின்றார்கள். அவற்றோடு மீண்டும் உபயோகிக்கக்கூடிய மின்னுற்பத்தியில் நாங்கள் மட்டுமே அதிக கவனத்தை செலுத்துகின்றோம். அத்துடன் சுற்றுச்சூழல் மாசுபடுதலை தவிப்பதற்கும் வெப்பமயமாதல் போன்றவற்றிற்கும் எமது கட்சியே மிக அக்கறையுடன் செயற்படுகின்றது. இவற்றையெல்லாம் லிபரல் கண்டுகொள்வதே இல்லை. எனவே இந்த தேர்தலில் உங்களது சரியான விருப்புகளை, அதாவது எங்களுக்கு வாக்களியுங்கள். லிபரல் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மெடிக்கியா உட்பட உங்களது உரிமைகள் மற்றும் சலுகைகள் அனைத்தும் உங்கள் கைகளை விட்டு சென்றுவிடும் என்று கவனத்தில் கொள்ளுங்கள்.
The only way we're going to have that clear choice is to vote Labor and elect a Labor government.
லிபரல் கட்சியின் புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி ஒருவர் இங்கு 35 வருடம் வாழ்ந்தால்தான் அவர் முழுமையான ஓய்வூதியத்தை பெறலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சற்று வயதான பின்னர் இங்கு வந்தவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். லேபர் ஆட்சிக்கு வந்தால் லிபரலின் இந்த முன்மொழிவை செயற்படுத்துமா அல்லது தூக்கி எறியுமா என்று கேட்டதற்கு,
Well, depending on which year you were born.
இது மக்களுடன் தொடர்பில்லாத ஒரு அரசாங்கமாக மாறிவிட்டது. மக்கள் 70 வயது வரை வேலை செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு ஓய்வூதியத்துக்கு தகுதி பெறுகிறார்கள். இந்த அரசாங்கம் எதையும் செய்யவில்லை, ஆனால் ஓய்வூதியத்தை கடந்த 3 வருடங்களாக தாக்கியுள்ளார்கள். உதாரணமாக, முன்பு நீங்கள் வெளிநாடு சென்று அங்கு 6 மாதங்கள் நின்றாலும் அவர்களுடைய வளமையான ஓய்வூதியத்தில் ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் இந்த அரசு தற்போது இதனை 6 வாரங்களாக கட்டுப்படுத்தியுள்ளது. அதாவது, நீங்கள் வெளிநாடு சென்று 6 வாரங்களுக்குள் நாடு திரும்பாவிட்டால் உங்கள் ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டுவிடும். இதனை ஒருவருடனும் கலந்து ஆலோசிக்காமல் அமலுக்கு கொண்டு வந்துவிட்டது. இது வயதானவர்கள் தமது சொந்த நாட்டுக்கு சென்று சில மாதங்கள் தமது உற்றார் உறவினர்களுடன் மகிழ்ச்சியுடன் தங்கி வருவதை இந்த அரசு தடுத்துள்ளது.
மிஷேலின் பதில் சற்று தெளிவில்லாமல் இருந்தபடியால் அந்த 35 வருடத்தை லேபர் இல்லாதொழிக்குமா இல்லையா என்று திரும்பவும்
கேட்டேன். People having to wait until they're 70 years old and being faced with that level of unfairness, that's certainly something that we would not want to see happen.
லேபர் கட்சியானது ஆஸ்திரேலியாவால் தமிழருக்கு என்ன செய்தது, என்ன செய்ய உள்ளது என்ற கேள்வியை நிறைவாக மிஷேலிடம் கேட்டேன்.
We supported the international investigation in 2012 that occurred towards the end of that bloody conflict.
இலங்கையில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற யுத்த குற்றங்களை விசாரிக்க ஒரு சர்வதேச விசாரணை தேர்வை என்பதற்கு நாம் ஆதரவளித்தோம். இலங்கையில் உள்ள அனைத்து குடிமக்களும் அமைதியாக வாழ்வதற்கு நாம் சம்பந்தப்பட்டவர்களுடன் இணைந்து பணியாற்ற சகல நடவடிக்கையையும் எடுப்போம். இங்கு குறிப்பாக கிரீன்வே தொகுதியில் உள்ள தமிழர்களுடன் மிகவும் நெருக்கமான உறவை பேணி வருகின்றேன். அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் நான் மிகவும் பெருமையடைகிறேன். இலங்கையிலிருந்து இங்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை கன்பராவில் சந்தித்து உரையாற்றியுள்ளேன். அவர்களுடைய தொடர்புகளையும் வைத்திருக்கின்றேன். இலங்கையில் தமிழர்களுக்கான தீர்வு திட்டத்தை நோக்கிய முன்னெடுப்புகள் மிக மிக மந்தமான வேகத்தில் முன்னெடுக்கப்படுவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது பலருக்கும் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா நினைக்கின்றது இலங்கையில் எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிட்டதென்று. ஆனால் அங்கோ நிலைமைகள் அவ்வாறில்லை. அங்கு என்ன நடக்கின்றது என்பதை ஆஸ்திரேலியா உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். அதை நாம் செய்வோம் என்று கூற விரும்புகின்றேன். அடுத்ததாக, இதேவேளையில் இன்னொன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது, தமிழ் பின்னணி கொண்ட பல ஆஸ்திரேலிய பிரஜைகள் இந்நாட்டுக்கு நல்ல பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் நல்ல வேலை வாய்ப்புகளையும் அவர்கள் நலமாக வாழ்வதையும் நாம் உறுதிப்படுத்துவோம் என்று கூற விரும்புகின்றேன். லேபர் கட்சி அரசமைத்தால் அது நிச்சயம் நடைபெறும்.
And we want to work towards a peaceful Sri Lanka for all its citizens.
நிறைவாக மிஷேலின் தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து கூறி அவரிடம் இருந்து விடைபெற்ற போது,
நன்றி, வணக்கம்.